எங்களை நேசிக்கிற கர்த்தராய் இயேசுவேயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ராத்திரி வேளையில் நமக்கு ஆராதனை செய்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறோம். உமாலன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பல்லவத்திலிருந்து நீர் கொடுக்கப்பட்டவருடைய நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீர் எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் எங்களை உம்முடைய சிந்தையிலிருந்து மாம்சத்திலே கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையானது எங்களை சந்திக்கும் பொழுது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுவதற்காக நமக்கு சோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படியான சிலாக்கியத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நீர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாடான வார்த்தையானது எங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வருகிறது. நீர் ஆண்டவரே வாக்கு தத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் கல்வாரிலே சம்பாதித்தீர். நாங்கள் வார்த்தையிலே வரும்பொழுது நாங்கள் அதை உரிமை பாராட்ட முடியும். கர்த்தாவே, நாங்கள் அதை கிளைம் பண்ணும்படியாக எங்களுக்கு நீர் ஒரு செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் எல்லா வாக்கு தத்துவங்களையும் உரிமை பாராட்டுகிறோம். சரியான மனப்பான்மையோடு கூட நாங்கள் நம்முடைய வாக்கு தத்துவத்தை அணுகினால் அது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்துவம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்று ஆமென் என்று இருக்கிறது. நாங்கள் அதை விசுவாசித்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழும்படியான இவ்விதமான ஒரு விசுவாச ஜீவியத்தை தந்திருக்கிறது. எங்களுடைய மாம்ச பலத்தினால் அல்ல, எங்களுடைய அறிவினால் அல்ல, ஆண்டவரே எங்களுடைய சுய முயற்சியினால் அல்ல, நாங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். முடிவில் எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்ற விசுவாசத்தை கொடுத்திருப்பதற்காக சோற்றும். இந்த விழிப்பு ஜபத்தை நீர் ஆசீர்வதியும் வாஞ்சியோடு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்த்தீராக. உலகத்தின் மக்கள் புசிப்போம் குடிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவோம் என்று சொல்லி அவர் புசிப்பதும் குடிப்பதும் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த இரவிலே அவர்கள் களியாட்டுகளிலும் சகல விதமான பாவத்திலும் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து நாங்கள் சந்தோஷப்படும்படியாக ஐக்கியப்படும்படியாக ஜெபிக்கும்படியாக விதமான ஒரு வாஞ்சியை தந்திருக்காக சோற்றோம். இந்த ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவர் மகிழ்ச்சி பரிசுத்தாவின் சந்தோஷத்தை ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக சோற்றோம். நாங்கள் ஆண்டவரை தியானிக்கப்பட வார்த்தைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. நாங்கள் வெளிப்பாடோடு கூட ஆண்டவர் விசுவாசத்தோடு ஜெபிப்பதற்கு உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தும். கர்த்தாவே, முழங்கால் பண்ணிட்டு அனைவரை ஆசீர்வதிப்பீராக. தாமதித்துக் கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளை துரிதமாய் கூட்டி சேர்ப்பீராக. இந்த இடத்துல உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் பல்லவத்தின் தேவன் கண்கள் திறந்ததாகவும் செவிகள் கவனித்திருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜபத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் சங்கீத புஸ்தகம் 78:51-52. சங்கீதம் 78:51-52.
எகிப்திலே தலைச்சங்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனில் முதற்பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தை போல கூட்டிக் கொண்டு போய்.
எகிப்திலே தலைச்சங்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவருடைய பலனின் முதற்பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போய். 78:51-52 நம்ம பார்க்கும் பொழுது 51 எகிப்தியர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 52 வந்து இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் ஜனங்களோடு கூட கர்த்தர் எப்படி நடந்து கொண்டார், அவருடைய ஜனங்களோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஆண்டவர் எப்படி ஈடுபட்டார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால் கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், காட்ஸ் டீலிங் வித் எகிப்த் அண்ட் இஸ்ரேல். எகிப்தோடும் இஸ்ரவேலோடும் தேவன் ஈடுபடுகிற காரியங்கள். எகிப்தோடும் இஸ்ரவேலோடும் தேவன் ஈடுபடுகிற காரியங்கள், இதை குறித்து நம்ம இந்த ரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம். உலகத்தில் வந்து ரெண்டு விதமான ஜனங்கள், ஒன்னு விசுவாசிகள், இன்னொன்று அவிசுவாசிகள். பிலீவர்ஸ் அண்ட் அன்பிலீவர்ஸ். மேக் பிலீவர்ஸ் எல்லாம் அதோட அன்பிலீவரோட தான் சேர்றாங்க. அதனால ரெண்டு பகுதியா நம்ம உலகத்தில் இருக்க மக்களை பார்த்தா, இவங்க பிலீவரா அல்லது அன்பிலீவரா, டினாமினேஷன் பிலீவரோ அன்பிலீவர் ஆயிடுறாங்க. மெசேஜ் பிலீவ் பண்றாங்களா, இந்த நேரத்துக்குரிய மெசேஜை புரிய வேண்டிய விதமாக புரிகிறார்களா, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கிறதா, ரைட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கிறதா, அவங்க பிலீவரா இருக்கிறார்கள். இந்த மெசேஜை ரிசீவ் பண்ணாதவங்க, அதை சரியான முறையிலே அதை புரிந்து கொள்ளாதவர்கள் அன்பிலீவரா இருக்கிறார்கள். ஒருவேளை மெசேஜில் கூட இருக்கலாம், அவங்க வந்து ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, தவறாக அதை புரிந்து கொள்வார்கள் என்றால் அவங்க அன்பிலீவர் தான். டினாமினேஷன் கிறிஸ்டின்ஸும் அன்பிலீவர் தான், அத பாவனை விசுவாசிகள் அவங்களும் அன்பிலீவர் தான், எல்லாருமே அன்பிலீவர். தேவனுடைய வார்த்தையை சரியானபடி விசுவாசித்து அதுக்கு ஒப்புக் கொடுக்கிறவர்கள் தான் பிலீவர்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். அது ஒன் இன் மில்லியனாக இன்னைக்கு இருக்கிறது, ரொம்ப குறைவான பேர்களாக இருக்கிறார்கள். ஆதி அப்போஸ்தல காலத்தில் தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது பேர் கிறிஸ்தவர்கள் உலகத்தில் அதிகமாக இருந்தாலும் உண்மையான கிறிஸ்தவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால் எஜிப்சியன் இஸ்ரேலைட்ஸ் அப்படி ரெண்டு பேர் அங்க இருக்கிறாங்க. சர்ப்பத்தின் வித்துக்கள், இஸ்ரீன் வித்து, ஆதியாகமம் 3:15 அங்க ரெண்டு வித்துக்களை பற்றி சொல்லியிருக்கு, ஒன்னு சர்ப்பன் சீடு, இன்னொன்னு கிரைஸ்ட் சீடு. அதனால இவங்க சர்ப்பத்தின் வித்தா இருக்கிறாங்களா அல்லது கிறிஸ்துவின் வித்தா இருக்கிறார்களா என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அல்லது இவங்க வந்து சர்ச்சா இருக்கிறாங்களா, தேவனுடைய சபையா இருக்கிறாங்களா, அல்லது உலக பிரமாண மக்களா இருக்கிறார்களா, இத வந்து ரெண்டு டிஃபரண்ட் இருக்கு. நம்ம ஜனங்களை பார்க்கும் பொழுது இவங்க யாரு, சர்ப்பத்தின் வித்து, டினாமினேஷன் கிறிஸ்டியன் சர்ப்பத்தின் வித்து, நம்ம வந்து கிறிஸ்டீடா இருக்கிறோம், கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறோம். ஆமே இல்ல பாஸ்டர், அவங்கள்ட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க அன்பிலீவர் தான். அல்ல அவங்க நல்லா ஜெபம் பண்ணுகிறாங்க, பழி படிக்கிறாங்க, இருந்தாலும் அன்பிலீவர் தான். அதுக்கு தான் ஆண்டவர் மெசேஜ் அதகவர் வைத்திருக்கிறார். அந்த மெசேஜ் அதகவர், இந்த நேரத்துக்குரிய செய்தியை விசுவாசியாத பட்சத்தில் அவங்க அன்பிலீவராக இருக்கிறார்கள், அவங்க எகிப்தியர்களாக இருக்கிறார்கள். அல்ல எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை அவர் விடுவிக்கிறார். நம்ம இஸ்ரேல் ஜனங்கள், நம்ம இஸ்ரவேலராக இருக்கிறோம், நம்ம ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவின் சந்ததியை சேர்ந்தவர்களா இருக்கிறோம். அதனால ஒரு ஷார்ப் டிஸ்டிங்ஷன் இருக்கிறது, ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை நம்ம எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கொடணும். நம்ம எல்லாரையும் நேசிக்க வேண்டும், எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் யாருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது, வீணான வாக்குவாதங்களை செய்யக்கூடாது, யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க யார் என்பதை நம்ம அறிய வேண்டும். தே ஆர் அன்பிலீவர்ஸ், தே ஆர் எஜிப்சியன், தே ஆர் சர்பன் சீட். அதனால அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஏதோ எல்லாத்திலையுமே நம்ம ஒத்து போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு அவங்களுக்கு கிடையாது, ஃபெல்லோஷிப் நமக்கு அவர் கிடையாது. இதுல நீங்க ஜாக்கிரதையா இருந்தா ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்முடைய கேரக்டர், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முற்றிலும் வித்தியாசமானது. கத்தர் நம்மை செப்பரேட் பண்ணியிருக்கிறார். ஆதியாகம முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது கத்தர் வந்து செப்பரேட்டர், நாட் அ மிக்சர். சாத்தான் வந்து மிக்ஸ் பண்ணுவான். தேவகுமார்கள் மனுஷகுமார்த்திகளோடு கூட அவர்கள் ஐக்கியப்படும் பொழுது நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்தது என்று அறிந்திருக்கிறோம். காயின் சந்ததியும் சேர் சந்ததியும் மிக்ஸ் ஆகிறது. சாத்தான் வந்து மிக்ஸ் பண்ணுவான். பேலியாம என்ன சொல்லுகிறார், இதோ அந்த ஜனங்களை பாலாக்க கூப்பிடுகிறான், நீங்க எல்லாம் எங்க தேவர்களோடு வந்து பலியில நீங்க வந்து கலந்து கொண்டு அதை நீங்க புசிக்கலாம் என்று அவளை மிக்ஸ் பண்ண பார்க்கணும். சாத்தான் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையோடு தன்னுடைய சொந்த கருத்துக்களை மிக்ஸ் பண்ணுவது அவனுடைய வேலை. அவன் வந்து மிக்சரா இருக்கிறான். ஆனா காட் இஸ் எ செப்பரேட்டர். ஹல்லேலூயா. என் ஜனங்களை அவளை விட்டு வெளியே பாருங்கள். காட்ஸ் வேர்ட் டிமாண்ட்ஸ் எ டோட்டல் செப்பரேஷன் ஃப்ரம் ஆல் அன்பிலீஃப். எல்லா தேவனுடைய வார்த்தையானது எல்லா விதமான அவிசுவாசத்திலிருந்தும் நம்மளை வெளியே அழைக்கிறது. சாத்தானுடைய வேலை மிக்ஸ் பண்றது, அவன் அப்படிதான் செய்வான். காட் இஸ் எ செப்பரேட்டர். இப்ப இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்தியர்களும் ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது தேவனுடைய பரிபூர்ண சித்தமா? இல்ல, அவளுக்கு ஒரு வேலை வந்தது. இப்பொழுது எகிப்தியர்ல விட்டு தேவன் தம்முடைய ஜனங்களை பிரித்தெடுக்கிறார். அவங்ககிட்ட டீல் பண்றது வேற, இவங்ககிட்ட டீல் பண்றது வேற. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார், அவங்களுடைய பாவத்தக்கத தண்டனை கொடுக்கிறார். இவங்களுக்கு ஆண்டவர் இரக்கமாயிருந்து இவர்களை விடுவிக்கிறார். இதனால நம்ம யார் என்பதை முதலாவது புரிய வேண்டும். நம்முடைய கர்த்தர் என்ன விரும்புகிறார்? இஸ் எ செப்பரேட்டர். நீங்கள் புறப்பட்டு பிரிந்து அவர்கள் அசுத்தமானதை தொடாதீர்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிதாவாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவிசுவாசியுடனே விசுவாசிக்க பங்கு ஏது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது God is a separator. இங்க நம்ம பார்க்கும் பொழுது எகிப்தியனுக்கு என்ன செய்கிறார் என்றால் தலைப்பிள்ளை சங்காரம் வருகிறது. 51 வாசிக்கலாம்.
எகிப்திலே தலைச்சல்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவருடைய பலனில் முதற்பலனான யாவரையும் அழித்து.
இதோ தலைச்சல்கள் முதற்பலனானவள் எல்லாமே ஒரே அர்த்தம் தான், டிஃபரெண்ட் வேர்ட் அங்க போட்டிருக்கு. எகிப்திலே தலைச்சல்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே, எகிப்தியர்கள் வந்து காமின் சந்ததியை சேர்ந்தவர்கள், அவருடைய பலனில் முதற்பலான யாவரையும் அழித்தார். And he smote all the firstborn in Egypt, the chief of their strength in the tabernacles of Ham. இதோ ஹாமின் கூடாரங்களில் இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த தலைச்சன்களை சங்கரித்தார். ஆனா இங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்யறார் என்றால் அவர்களை வழி நடத்துகிறார். அவர்களை வந்து ஆடுகளை போல புறப்பட பண்ணி, 52 வாசிக்கலாம்.
தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தை போல் கூட்டிக் கொண்டு போய்.
இதோ தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி வனாந்திரத்திலே அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவளை மந்தையை போல அவர் நடத்துகிறார். இதோ அவர்களை வந்து பத்திரமாக வழி நடத்தினார். 53 வாசிக்கலாம்.
அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார், அவர்கள் சத்ருக்களை கடல் மூடி போட்டது.
பயப்படாதபடி அவர்களை பத்திரமாக வழி நடத்தினார், சத்ருவை வந்து சிவந்த சமுத்திரம் மூடி போட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் வந்து இத சுதந்திரத்தை கொடுக்கிறார். 55 வாசிக்கலாம்.
அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவருடைய கூடாரங்களிலே இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார்.
கானான் தேசத்திலே கொண்டு போய் அந்த தனங்களை அழித்து போட்டு அந்த ஜனங்க அந்த தேசத்தை வந்து அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கிறார். அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் செய்யற காரியம். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ். நாம இன்னைக்கு தேர்ட் எக்ஸடஸ்ல இருக்கிறோம். அங்க ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ்ல கர்த்தர் அங்க இறங்கி வருகிறார். தி ஏஞ்சல் ஆஃப் காட் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். மோசே அங்க சந்திக்கிறார். நீ போய் என் ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இதோ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் என்ற செய்தி கொடுக்கப்பட்டது. 40 வனாந்தரத்தில் வழி நடத்தி பின்பு அவங்களுடைய லேண்ட் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதலின் தேசமாகிய அந்த கானான் தேசத்திலே அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம தேர்ட் எக்ஸடஸ்ல கர்த்தர் பலமுள்ள தூதனாகிய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். 7 த கனிங் ஆஃப் த லார்ட். அவர் தீர்க்க தரிசி பிரதர் பென்ஹாம் சந்திக்கிறார். இத தேவ ரகசியமானது வெளிப்பட்டது. நமக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. அது நம்ம வந்து டோட்டலா பிரிஞ்சு வரும்படியாக சொல்லுகிறது. அவிசுவாசத்தை விட்டு, அவிசுவாசிகளை விட்டு நாங்கள் நம்ம நிரந்தரமாக பிரிந்து வரும்படியாக அந்த வார்த்தையை அழைக்கிறது. அதனால கர்த்தர் நம்மை வந்து எகிப்திலிருந்து, டினாமினேஷன்ல இருந்து, பாபிலோன்ல இருந்து, இதோ உலகத்தில இருந்து நம்மளை வேறு பிரித்து, அவர் வார்த்தைக்கிருந்து வேறு பிரித்து இப்பொழுது நடத்தி கொண்டு போகிறார். நம்ம யோர்தானை தடந்து, யோர்தானுக்கு அப்பாலே நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. யோர்தான் வந்து மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அது காலம் என்னும் திரைக்கு அடையாளமாக, காலம் என்னும் திரையை தாண்டி நம்ம எட்டர்னிட்டியில நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அதீதமாக செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து முதலாவது கொஞ்சம் லைட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். பின்பு பனிஷ்மெண்ட் அதிகரித்து கொண்டே வருகிறார். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பவர்களா என்று பார்க்கிறார். முற்றிலுமாக வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அங்கே தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது. அவங்களுக்கு செவந்த சமுத்திரத்திலே மூழ்கும்படியான சூழ்நிலை வந்தது. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மேல பனிஷ்மெண்ட், டிஸ்ட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்தது. அதே போல உலகத்தின் மக்கள், வார்த்தையை புறக்கணிக்கிற மக்கள் எல்லாருக்குமே இது அழிவு ஆனது வந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக அக்னிக் கடல்ல பங்கு பெறுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசே வந்து பார்வோன்ற சொல்லும் பொழுது யகோவா தேவ், யகோவா என்பவர் யார், உங்கள் கடவுள் யார், உங்கள் கர்த்தர் என்பவர் யார், நான் வந்து செவி கொடுக்க மாட்டேன், நான் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடுவதில்லை என்று சொல்லுகிறான். எக்ஸோடஸ் யாத்திரா 5:2 வாசிக்கலாம்.
அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான்.
சேலஞ்சு பண்ணுகிறான், கர்த்தரை நோய் கர்த்தரை பார்த்து அவன் சேலஞ்சு பண்ணுகிறான். அவர் யார்? அவர் சொல்றதுக்கு நான் கேட்கணும். என்ன இருக்கு? எங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களை போக விடு, 3 நாள் பிரயாணம் செய்து நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று மோசே போய் பார்வோன் சொல்லும் பொழுது அவர் யாரு? அவர் சொல்ல கேட்கறதுக்கு நான் அவர் யாரு? நான் போக விடுவதில்லை, நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேன். அவனுடைய இருதயமானது ஸ்டோனி ஹார்ட், கடினமான இருதயமாக மாறிக்கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது 400 வருஷமாக இருக்கிறார்கள், ரொம்ப லாங் பீரியட் இருக்கிறாங்க. அவங்க வந்து துன்பப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரிக்லன்ல அங்க செங்கல் சூளையில அவங்க வேலை செய்கிறார்கள். அவங்களுக்கு வந்து இப்பொழுது ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க, விடுதலையே கிடையாது. நம்ம வாழ்நாள் முழுசுமாக நம்முடைய சந்ததியார் இந்த கொத்தடிமைகளாக பார்வோனுக்கு செங்கல் அறுக்கிற வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து இருக்கிறார்கள். ஸ்லேவ்ஸாக மாறிவிட்டார்கள், அடிமைகளாக மாறிவிட்டார்கள். அவங்களுக்கு ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்க நம்பிக்கையே அற்று போனார்கள். பிரிக்கிலன்ல வந்து ஒரு நாளைக்கு இத்தனை செங்கல் செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தனை செங்கல் செய்து முடிக்க வேண்டும். இவ்விதமாக அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. God was on their side. ஆனால் தேவன் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். He acknowledged them as his people. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். இது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிடும் பொழுது அவருடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். ஆமென். கர்த்தர் என்ன செய்தார் என்றால் இறங்கி வந்தார். யாத்திராமம் 3:7-8 வாசிக்கலாம்.
எப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாகவும் அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசேரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் போடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும்.
எகிப்தியர்கள் வந்து ஆலோட்டிகள் மூலமாக அவர்களை அடிமை கொடுகிறதை நான் பார்த்தேன். அதனால நான் வந்து அவளை எகிப்தியருடைய கையிலிருந்து விடுதலை பண்ணும்படியாக அவளை அந்த தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே நான் கொண்டு சேர்க்கும்படியாக இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். அக்னி சம்பத்திலே மோசேக்கு தரிசனமானார். மோசேகிட்ட அக்னி சம்பத்திலிருந்து மோசேயோடு கூட பேசினார். நான் இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறேன். நான் அவளை விடுவிக்கும்படியாக, அது மாத்திரமல்ல அவளை பாலும் தேனும் கூடிய தேசத்தில் கொடுக்கிற ரெடாம்ஷன் என்றால் முதல்ல வெளியே வருவது, பின்பு உள்ள போகுது. கம் அவுட் அண்ட் கோயிங் இன். எகிப்தை விட்டு வெளியே வந்தா மட்டும் போதாது, நாங்கள் சாபனத்தை விட்டு வந்துட்டோம் போதாது, வார்த்தைக்குள்ள வரணும். நாங்கள் மெசேஜில் இருக்கிறோம், மெசேஜ் நமக்குள்ள வரணும். அதனால மெசேஜுக்குள்ள தேசத்துக்குள்ளாக கூட்டி சேர்க்கும் பொழுது Redemption is completed. அதனால மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே விடுதலை ஆக்கினார். முதலாவது அவனுக்கு என்னென்றால் கொஞ்சம் கொஞ்சமா பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது, பின்பு தவளைகள், இத பேன்கள், அதன் பின்பு எரிபந்தமான கொப்பளங்கள், கொள்ளை நோய்கள், இத வெட்டுக்கிளிகள், அதன் பின்பு என்ன சொன்னால் காரிருள் வந்தது. 9th plague வந்து காரிருள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாதையை இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போகிறார். ஆனால் அவனுடைய இருதயமானது கடினப்பட்டு கடினப்பட்டு கொண்டே போகிறது. இரும்பு வந்து ரொம்ப ஹார்டா மாறணும், அது வளையாம ஹார்டா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா அதை தீல அக்னியில போடணும். அக்னியில போட்டு என்ன செய்யணும் என்றால் பின்பு என்ன செய்யணும், குளிர வைக்கணும், தண்ணியை ஊத்து குளிர வைக்கணும். அதுக்கு பிறகு திருப்பி ஹீட் பண்ணணும். அதுக்கு பிறகு திருப்பி வந்து இதை என்றால் குளிர வைக்கணும். இப்படி அதை குளிர வச்சு குளிர வச்சு பிறகு ஹீட் பண்ணா அது ரொம்ப ஹார்டா மாறி. அதே போலதான் என்ன சொல்றால் ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறான் என்றால் ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் உணர்வு வருது, பின்பு இருதயம் கடினப்பட்டு போகுது. எல்லாம் சரியான பிறகு இருதயம் கடினப்பட்டு போகுது. திருப்பி என்ன சொன்னால் உபத்திரம் வருது, அதன் பின்பு அவன் இருதயம் கடினப்பட்டு போகுது. குழந்தைக்கு சோமலன்னா உடனே என்ன செய்திருந்தால் சர்ச்சைக்கு வருது. குழந்தை நல்லா இருந்துச்சுன்னா சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. ஆனால் குழந்தை சோம்பலான்னா மனைவி சொல்வா, நீ இப்படி கீழ்ப்படியாம போனனால்தான், நீ குடிக்க போறனாலையும் நீ சர்ச்சைக்கு வரானால்தான் குழந்தைக்கு சோம்பலாம் வருது. உடனே பயந்து வருது. பிறகு குழந்தை சரியான பிறகு என்ன செய்யும்? அதுக்கு பிறகு இருதய கடினம் ஆயிரு, பழைய பாவத்துக்கு போயிருது. அப்படியே அவன் அடிக்கடி அப்படி செய்யும் பொழுது பின்பு ரொம்ப ஹார்டா மாறிடும், இருதயம் ரொம்ப ஹார்டா மாறிடும். ஒரு தடவை ரெண்டு தடவை தவறு செய்யும் பொழுது சரியாயிச்சா அது அவ்வளவு ஹார்டா மாறாது. அதுக்கு பிறகு திருப்பி திருப்பி அதே காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்யும் பொழுது அவனுடைய இருதயம் ரொம்ப ஹார்டா மாறிடும். அதே போல 9 முறை வந்து இந்த பார்வனுடைய இருதயம் கடினமாகும் பொழுது திருப்பி அவனை பெண்ட் பண்ணவே முடியாது, அவனை வளைக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் குடியாரனாவே சாகும். பாதாளத்தில் போய் சேருவான், அக்கினி கடல்ல போய் சேருவான். ஏனென்றால் பல முறை வந்து வந்து இருதயம் கடினப்படும் பொழுது அதன் மீது அவனை நம்ம நினைச்ச மாதிரி வளைக்க முடியாது. பார்வனுடைய இருதயம் அப்படிதான் மாறிச்சு. ஒரு தடவை தப்புன்னா ரைச்சு, இன்னொரு தடவை ஜல, ரெண்டு தடவை மூணு தடவை, எப்பவும் வந்து அடிக்கடி அதே பழைய கதைக்கே போனா. அதனால அவனுடைய இருதயம் ரொம்ப ஹார்டா மாறிவிட்டது. அவனை வந்து திருத்தவே முடியாது, பார்வோனுடைய மனசை மாத்த முடியாது. அந்த நேரத்தில் ஒரு வாதை வரும்பொழுது அவன் உடனே வந்து மோசையை கூப்பிடுவான். மோசை வந்து ஜெபம் பண்ணும் பொழுது வாதை நீங்கிவிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மறுபடியும் அவன் இருதயை கடினப்படும். நான் போக விட மாட்டேன். கர்த்தருக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது பின்பு அவனுடைய ஹார்ட்டை வந்து திருப்பவே முடியாது, வளைக்கவே முடியாது. இதுக்குதான் பின்வாங்கி போயிட்டு பின்வாங்கி போயிட்டு பல முறை வந்தவங்களை நம்ம நம்ப முடியல. ஒரு தடவை வந்துட்டா ரைட்டு, திருப்பி திருப்பி பின்வாங்கி போய் வரும் பொழுது நம்ப முடியாது. பாச நான் திருந்திட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், நம்ப முடியலையே, இன்னும் நம்ப முடியல. ஏனென்றால் ஒரு தடவை ரெண்டு தடவை நீ பல முறை பின்வாங்கி போறா, உன் எப்படி நம்புறது, எப்படி ஒரு ஆபோஜனம் கொடுக்கறது, முடியாதே. பாத்தீங்களா, அதான் பார்வோனின் இருதயம். இதுதான் பார்வோனின் இருதயம் கடினப்பட்ட மாதிரி. இந்த பேக் ஸ்லைடிங் சோல்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. அதனால பாருங்க, ஆண்டவர் முதல்ல ஸ்மித் ஜென்ட்லி முதல்ல சின்ன சின்ன தண்டனை கொடுத்தார், கிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரிபென்டன்ஸ். அந்த தண்டனைகள் வந்து அவன் மனம் திரும்பதுக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் என்றால் பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தருக்கு சேவை செய்யணும். அந்த நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் தரும் பொழுது நம்ம அந்த நாள் நாளெல்லாம் வீணாக்கி போட்டுட்டு பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது, கர்த்தருக்கன்றி சேவை செய்வது கிடையாது, நம்ம வாழ்நாளெல்லாம் வீணாக்கும் பொழுது பின்பு நமக்கு சுகம் இல்லாமல் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுவோம். ஒரு தடவை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டா பிறகு சோமான பிறகு பழைய கதை தான். அதே மாதிரிதான் பார்வனின் இருதயம். பார்வனின் இருதயம் கடினப்படுது. ஆண்டவர் நமக்கு ஏன் சுகத்தை தந்திருக்கிறார், ஏன் பலத்தை தந்திருக்கிறார், இந்த வாழ்க்கையை எதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். லைஃப் இஸ் சேக்ரட், வாழ்க்கையானது புனிதமானது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காருன்னா புனிதமானது, இட் இஸ் சேக்ரட். நீங்க வந்து அந்த வாழ்க்கையை வந்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். அந்த வாழ்க்கையை நீங்க வந்து இதோ உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதை நம்ம மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தருக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் வந்து வாழ்க்கையை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங். எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, புசி போல் சாப்பிடுவோம், தூங்குவோம், எழும்புவோம், அது வந்து ஒரு மிருகம் அபீதமாக இருக்கும், அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நமக்கு ஆண்டவர் ஆத்மா கொடுத்திருக்கிறார், நமக்கு ரீசனிங் என்றதான அந்த புலனை கொடுத்திருக்கிறார். இதை பார்வோனுடைய இருதயமானது கடினப்பட்டது. கடைசியா என்ன செய்யணும்னா அவனுக்கு வந்து தலைப்பிள்ளை சங்காரம். இந்த அடியில வந்து ஒண்ணுமே அவனால செய்ய முடியல. இது வந்து பலமான அடி. அவன் ஒரு ஏன் இந்த 10 flakes கொண்டு வர்றாரு, அவன் மனம் திரும்பதுக்கு தான். அதே போல சில சிக்ஷைகளை நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார், நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதுக்காக சிக்ஷைகளை கொடுக்கிறார். இவன் அப்படி எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணும் பொழுது கடைசியா என்ன செய்யறால், பலமான அடி வந்த பொழுது அதனால அவன் சகிக்க முடியல. கர்த்தர் வந்து என்ன செஞ்சார் என்றால், மோசையை வந்து அந்த 9வது வாதம் வரும்பொழுது காரிருள், 3 காரிருள், ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது. அதனால எல்லாம் இருட்டுக்குள்ள இருக்காங்க, தடவி தடவி தான் பார்க்கணுமே ஒழிய. எகிப்து தேசம் எங்கு இருள், காரிருள்னா ரொம்ப டார்க், ரொம்ப ஷேடோ, டார்க் ஷேடோ, ஒண்ணுமே தெரியாது, மூணு நாள் ஒண்ணுமே தெரிய முடியாது. அதனால பைபிள்ல என்ன போட்டிருக்கு, இருந்த இடத்தை விட்டு யாருமே எழும்பலையா, ஏன்னா அவ்வளவு இருளு. நான் என்ன நினைக்கிறேன்னா விளக்கு கொளுத்தினாலும் அதை அணைஞ்சு போயிருக்கும், ஆண்டவர் உடனே அதை அணைச்சிருப்பாரு. அவங்க லைட்ஸே அங்க கொளுத்த முடியாது, எந்த மெழுகுவத்தியும் கொளுத்த முடியாது, டக்குன்னு உடனே அணைஞ்சிரும். ஏன்னா அது கர்த்தருடைய வாதை. அது அந்த இருள் காரிலுள் வந்தது. பின்பு என்ன சென்றால், இதை மோசே வந்து அங்க வந்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது காரிலுள் நீங்கி விட்டது. அதன் பின்பு என்ன சென்றால், அதுக்கு பிறகும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு என்ன சொல்கிறான் என்றால், நீ என்னுடைய முகத்தை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். 10:27 வாசிக்கலாம்.
பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான். அப்பொழுது மோசே, நீ சொன்னது சரி, இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதற்கு.
9 வாதையும் அவன் ஜோமணி அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கிறான். அவன் இறக்கப்பட்டு அவங்களை இறக்கத்தை காண்பிச்சிருக்கிறான். இப்ப பாருங்க, அவளை இறக்கத்தை காமிச்சவன் கொஞ்சம் கூட அவனுக்கு மனசு இல்ல. பாருங்க என்ன சொல்றான், வாத நீங்க உடனே இருதயம் வந்து கடினப்பட்டு போகும். நீ என்னுடைய முகத்தை நீ இனிமேல் காண்பதில்லை, என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளில் சாவாய். பாருங்க, என் முகத்தை பார்த்தீங்கன்னா சாவா. நீ மறுபடியும் வந்துட்டு ஜனங்களை போக விடு அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. நீ 9 முறை கேட்டுட்ட, நான் இனிமேட்டு வந்து என்கிட்ட கேட்க கூடாது. என் முகத்தை நீ பார்க்கதில்லை, நீ பார்க்க நாளிலே சாகவே சாவாய். அப்பொழுது மோசே சொல்றான், நீ சொல்றது சரிதான், இனி நான் உம்முடைய முகத்தை காண்பதில்லை. நீர் தான் என்ன கூப்பிடணுமே ஒழிய நான் வந்து உங்ககிட்ட உம்மகிட்ட வரமாட்டேன். நீர் தான் என்ன கூப்பிடணும். ஆண்டவர் வந்து நீர் தான் என்னை கூப்பிடும்படியா வைப்பார். நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் நம்மகிட்ட வர வைப்பாரு. நம்ம போய் சத்துருக்கிட்ட போக முடியாது ஆண்டவர் செய்ய மாட்டார். எத்தனையோ விசுவாசிக்கிறோம், நீங்க வார்த்தைக்கு உண்மையா இருந்தா ஆண்டவர் அப்படி செய்வார். நீ அவரிடத்து திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக, இது கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க தான் நம்மகிட்ட வரணுமே, நம்ம அவங்ககிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மோசே சொல்றான். ஆனால் நீ சொல்றது சரிதான், நான் இனிமே வந்து இத ஜனங்களை போக விடுன்னு சொல்லி நான் உன்மட்ட வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டான். இப்பொழுது பார்வன் என்ன நினைக்கிறான் என்றால், 4 பார்க்கிறான், 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு, 4 மோசே வரல. அதனால அவன் என்ன நினைக்கிறான் என்றால், நம்முடைய தேவன் வான ராக்கினி அவள் வழிபடுகிறார்கள், பொன் கன்று குட்டியை வழிபடுகிறார்கள், நம்முடைய கடவுள் வந்து யெகோவா தேவனை ஜெயித்து விட்டார். 4 அவன் வரல, இதுக்குள்ள வந்துருவானே மோசே, இப்ப வரவே இல்லை. அதான் அவன்கிட்ட எல்லா வாதையும் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் அவன்கிட்ட மொத்தமே வாதைகளே, இவ்வளவுதான், இதுக்கு மேல வாதைகள் அவன்கிட்ட இல்லை. அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம். அவனுடைய வாதைகள் வந்து 9 ஃபிளைக்ஸ் தான் கொண்டான். இனிமேல அவங்ககிட்ட வாதைகள்லாம் முடிஞ்சு போச்சு, வேற ஒன்னும் செய்ய முடியாது. அதனாலதான் என்னைய பார்க்க வரல. அதனால என்ன செய்யற என்றால், நம்ம கடவுள் ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஒரு பெரிய ஃபீஸ்ட் ஆயத்தம் பண்ணுவோம், நம்ம கடவுளுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். ஏதோ தாகோனுக்கு பண்டிகை கொண்டாடும் பொழுதுதான் சாம்சன் வந்து அந்த தூணை எழுத்து எல்லாத்தையும் சாகடிச்சிட்டான். நம்ம கடவுள் வந்து அந்த சாம்சன் கடவுளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன அதே மாதிரிதான் இவங்களும், நம்ம கடவுள் ஜெயிச்சிட்டாரு. அதனால இஸ்ரவேலின் தேவன் தோல்வி அடைந்து விட்டார். அங்க மோசஸ்ட அவ்வளவுதான் பவர், இதுக்கு மேல அவன் பவர் கிடையாது. அதனால நம்ம ஜாலியா இருக்கலாம், நம்ம பஞ்சு நம்ம ஒரு ஃபீஸ்ட் ஏற்படுத்தி பண்டிகை கொண்டாடுவோம் என்று சொல்லி அவன் குடித்து வெறித்திருந்தான். அதிகமாக குடித்து அவன் வெறித்திருந்தான். இவ்விதமாக அவன் அந்த ராத்திரியில இருக்கும் பொழுது திடீரென்று நடு ராத்திரியில அழுக குரல் கேட்குது. அது ஒரு அழுக குரல் கேட்கல, அந்த தேசம் முழுதுமே அந்த பட்டணம் முழுதுமே அழுக குரல் கேட்கிறது. இவன் சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி சம்பவம் நடக்குது. ஏன்னா அந்த 10th பேக்கு என்னன்னு அவனுக்கு தெரியாது, அது மோசேக்கு தான் தெரியும். ஆண்டவர் கர்த்தர் முதலே சொல்லிட்டாரு, தலைப்புல ஜனங்களை என்னுடைய இசபேல் என் சேஸ்திர புத்திர பாருங்க, சேஸ்திர புத்திர அவனை போக விடல என்றால் அவனுடைய தலைச்சென்னை சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அந்த 10th பிளேக் நடக்கிறது, இவனுக்கு அறவே தெரியாது. ஆனா நீ என் முகத்தை காண்பதில்லை, சரி நான் உங்களுடைய முகத்தை காண்பதில்லை, ரைட் ஓகே அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் அன்னைக்கு ஃபீஸ்டிங்ல இருக்கிறான், ட்ரிங்கிங்ல இருக்கிறான். இதோ அவன் போதையில இருந்து அவன் அப்படியாக இருக்கும் பொழுது திடீரென்று அழுக குரல் கேட்கிறது. அந்த தேசம் முழுவதும் அழுக குரல் கேட்கும் பொழுது அவன் என்னன்னு விழிச்சு பார்க்கும் பொழுது எல்லாரும் வீட்டிலையும் மரண ஓலம் கேட்கிறது. அது மாத்திரமல்ல, அவனுடைய மூத்த மகன் அவன் கண்ணு முன்னாலே மயங்கி விழுந்து செத்து போறான். அவனுடைய எல்டர் சன் வந்து இதை செத்து போகிறான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன சென்றால், அவனால சகிக்க முடியாத அளவுக்கு வேதனை ஏற்பட்டது. பெல்சாத்தார் குடித்து வெறித்து இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் மெனை மெனை தக்கேல் உப்பார்சின் என்று எழுதப்பட்டது. அப்படியே உலகத்தின் மக்கள் இன்னைக்கு குடியிலையும் வெறியிலையும் நாங்க பேஸ்புக்கிலையும் வேசித்தனத்திலையும் பலவிதமான காரியங்களிலையும் உலக விதமான சென்சுவல் பிளஷர்ல இருக்கும் பொழுது, இந்த உலகம் இன்னைக்கு அவர் அருவறுப்பான காரியங்களில் இருக்கும் பொழுதுதான் அழிவு திடீர்னு சடுதியா வரும். இது எகிப்தியர்களுக்கு அப்படிதான் வரும். நமக்கு விடுதலை கிடைக்கும், ஆனா எகிப்தியர்கள் பாவ சந்தோஷத்தில் இருக்கிற எகிப்தியர்களுக்கு வந்து கடைசியா அதீதமாகத்தான் நிகழப் போகுது என்பதற்கு ஒரு எவ்வளவு திருஷ்டாந்தமாக இருக்கிறதுன்னு பாருங்க. ஆனால் அவனுடைய எல்டர்சன், பாரோஸ் எல்டர்சன் ஹாஸ் ஃபாலன் டெட் இன் அ மூமெண்ட். ஒரு செகண்ட்ல அவன் மறிச்சு அப்படியே விழுந்திருந்தான். இத எல்லாரும் வந்து அங்க மரண ஓலை கேட்கிறது. அது மாத்திரமல்ல, இத மிருக ஜீவன்களும் அங்க தலையீற்றுகள் எல்லாமே மறித்து போகிறது. மனுஷங்கள்ல மட்டும் கிடையாது, மிருக ஜீவன்களிலும் இதோ தலையீற்றுகள் எல்லாமே மறித்து போனது. பாவனுடைய ப்ரவுட் ஸ்பிரிட், அவனுடைய பெருமையான ஆவியை கத்தர் வந்து தாழ்த்தி போட்டார். அதுக்குதான் நம்ம பெருமைப்படக்கூடாது. சந்தோஷப்படுங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சா சந்தோஷப்படுங்க, கத்தருக்கு சோத்திரம் செலுத்துங்க, நல்லா வந்து மன மகிழ்ச்சியா இருங்க. தப்பு இல்ல, கத்தருக்கு சோத்திரம். ஆனா பெருமைங்கிறது வரக்கூடாது. அவங்கள விட நாங்க எங்க ஃபேமிலி அந்த பேச்சு தான் வரக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்தாரா, சோத்திரம். எனக்கு நல்ல ஆகாரத்தை தந்திருக்கிறார், நல்ல வஸ்திரத்தை தந்திருக்கிறார், தங்க இடத்தை தந்திருக்கிறார், இத தேவைகளை சந்திக்கிறார், ரொம்ப சந்தோஷம். அநேருக்கு அது கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. கத்திற்கு சோத்திரம் செலுத்துவோம், சந்தோஷமா இருப்போம், இன்னும் ஆண்டவரை அதிகமா தேடுவோம். நமக்குள்ள ப்ரவுட் ஸ்பிரிட் வரக்கூடாது. இந்த பார்வனுக்கு ப்ரவுட் ஸ்பிரிட் வந்தது. அதனால அவன் என்ன செய்தான் என்றால், ஆண்டவர் அந்த ஆவியை தாழ்த்தி போட்டார். இப்பொழுது அவன் என்ன செய்யறான் என்றால், ரொம்ப விதமான நிர்பந்தமான ஒரு சூழல இருக்கிறான். பிகாஸ் இஸ் கிரேஸ் வாஸ் அட்டாலி டெஸ்பைஸ்ட். இதோ தேவனுடைய கிருபையை அவன் முற்றிலுமாக அசட்டை பண்ணினான். ஆண்டவர் அவனுக்கு எவ்வளவு கிரேஸ் கொடுத்தார், அந்த ஜட்மெண்ட கொடுத்து அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். ஆனால் அவன் முற்றிலுமாக அவன் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது ஹிஸ் சின் ப்ராட் தேர் ஓன் பனிஷ்மெண்ட். இது அவனுடைய பாவமே அவனுக்கு அங்கே பனிஷ்மெண்ட கொண்டு வந்தது. தலைப்பிரச்சாரங்கள் எல்லாமே மறித்து போனது. எப்படி வந்து ஆண்டவருக்கு தெரியும்? இப்ப நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை பார்த்தா யார் எல்டர்சன் யாரு நமக்கு தெரியாது. அங்க எகிப்தில எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லாரும் வீட்லையும் மரணம் வந்தது. சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறவங்கல இருந்து, ராஜா வீட்டுல இருந்து, பேலஸ்ல இருந்து பிச்சைக்காரன் பிள்ளை வரைக்கும் எகிப்தியர்ல தலைப்பிள்ள சந்தி போச்சுன்னா எல்லாரும் வீட்டுல யார் தலைப்பிள்ளங்கதான் ஆண்டவர் பாக்குறாரு. அவருக்கு தெரியுது, ஹலலுயா, அவர் காட், ஹலலுயா, அவர் சிருஷ்டிகர்த்தர். அதனால இந்த பார்வனுக்கு அது தெரியல. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் வந்து சிருஷ்டிகர்த்தர், ஹி வாஸ் த கிரியேட்டர். அவர் தான் அனுமதிக்கு சித்தத்தின்படி அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். யாரு தலைப்பிள்ளன்னு அவருக்கு தெரியும். அதே போல மிருகத்திலையும் ஒரு மாடு எத்தனையோ குட்டி போட்டிருக்கும், அது எது முதலாவது தலைப்பிள்ளங்கிறது அவருக்கு தெரியுது. அப்படி மிருகத்திலையும் தெரியுது, மனுஷன்லையும் தெரியுதுன்னா கர்த்தர் எவ்வளவு ஞானம் உள்ளவரா இருக்கிறார். அப்படி ஞானம், அனந்த ஞானம், நம்மளால அதை கிரகிக்க முடியாது. ஹல்லேலூயா, அது ரொம்ப மேற்பட்டது. ஓம்னிசைன்ட் காட், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் அறிந்தவர். அதனால ஹி ஹேட் தோஸ் ஆஃபுல் கிரைஸ் ஃப்ரம் ஆல் த ஹவுசஸ் ஆஃப் எஜிப்சியன். அவன் அந்த ராத்திரியில் அவன் வெறித்திருக்கும் பொழுது, நம்ம கடவுள் ஜெயிச்சிட்டார்னு நினைக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், அவனுக்கு வந்து இது அவனுக்கு எல்லா அழுகை குரலை அவன் கேட்கிறான். அழுகை குரலை கேட்கும் பொழுது அவனால என்ன செய்ய தெரியும்னு ஒன்னும் ஓடல. இதை மோசை ஆரோனை உடனே கூப்பிடுகிறான். இவன் தான் கூப்பிடுறான். கூப்பிட்டு நீங்க தயவு செய்து நீங்க போயிருங்க. அவங்கள வந்து நினைச்சிருந்தால் போகும்படியாக கட்டாயப்படுத்துகிறான். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார். அவருடைய ஞானம் என்ன? அந்த லாஸ் அழிவு அங்க வச்சிருக்கிறார், ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறார். பார்வோனுக்கு அது தெரியாது, ஆனா மோசஸுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. அதே போல உலகத்தின் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் என்னன்னே தெரியாது. நேரத்துக்குரிய செயல இருக்கணும். சீல்ஸ் சீல்ஸ்ங்கிறவனுக்கு அந்த சீல்ஸ் என்னன்னு தெரியாது. 30 வருஷம் 40 வருஷம் அவங்க சீல்ஸ படிச்சுக்கிட்டு அதை கேள்வி கேட்டுக்கிட்டு அதை வருஷத்து ஒவ்வொரு வரியா படிச்சாலும் சீல்ஸ் என்னன்னு தெரியல. ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் ஹல்லேலூயா. இது முதல் திறக்கப்பட்ட பொழுது நமக்கு அது வெளிப்படுத்தப்படுது. ஆதி முதல் அவர் அந்த வரை என்ன செய்கிறார் என்பது நமக்கு வெளிப்படுத்தப்படுது. முதலாவது அது ப்ராஃபிட்டுக்கு வெளிப்படுத்தப்படுது. இன்னைக்கு அது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால கடைசியில என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். உலகம் வந்து இப்பொழுது என்ன ஸ்டேஜில் இருக்கிறது, இன்னும் என்ன ஸ்டேஜுக்கு அது போகணும், நம்ம லைஃப் என்ன ஸ்டேஜில் இருக்கிறது, அந்த சபையினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, கடைசியில் அது எப்படி போய் முடியும், எல்லாமே ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. உலகத்தின் மக்களுக்கு தெரியல, பார்வனுக்கு அது தெரியல. பார்வனுக்கு ரெவலேஷன் கிடையாது, சாத்தானுக்கு வெளிப்பாடு கிடையாது. அவனுக்கு ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் தான் இருக்கிறது, ஆனால் அவனுக்கு வெளிப்பாடு கிடையாது. அவனுடைய பாவமே அவனுக்கு வந்து இதை அழிவை கொண்டு வந்தது. நம்ம இன்னைக்கு மிஸ்ட்ரி பாபிலோன்ல இருந்து நம்ம வெளியே வருகிறோம். ஹல்லேலூயா. மிஸ்ட்ரி பாபிலோன், ரகசிய மகா பாபிலோன். என் ஜனங்களே அவளுக்குடைய பாவங்களுக்கு உடன்படாகும், அவளுக்கு நேரிட வாதையில் அகப்படாத படிக்க அவளை விட்டு வெளியே வாருங்கள். கம் அவுட் ஆஃப் பாபிலோன் மை சில்ட்ரன். நீங்க வந்து அவங்களை விட்டு வெளியே வாருங்கள் என்று கத்த சொல்லுகிறார். ஏனென்றால் பாபிலோனுக்கு அழிவு வரப்போகுது. பாபிலோன், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்தாவிடைய காவல் வீடும் சகலவிதமான அருவறுப்பும் அசுத்தமான பறவையுடைய கூடுமாயிற்று. இதோ ஒரு நாளிகையில் அது அழிந்து போகும், அவளை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கத்த சொல்லுகிறார். அன்னைக்கு எகிப்து, இன்னைக்கு மிஸ்ரி பாபிலோ. பார்வன் தன் இறைத்தை கடினப்படுத்தினான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தவறு செய்யும் பொழுது இதை என்ன அதை கன்பஸ் பண்ண வேண்டும். நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம். நம்முடைய மிஸ்டேக்ஸ் நம்ம கன்பஸ் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமே. இவங்க பாஸ்கல் லேம்ப் அங்க அடித்திருக்கிறாங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்திருக்கிறார்கள், நிலைக்கால பூசி இருக்கிறார்கள், ஆனால எந்த தீமையும் வராது. ஆமேன். சங்கார தூதன் அங்க உள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவ்விதமாக செய்யும் பொழுது அவங்கள ஒரு வீட்டிலையும் சாவு இல்லை. ஆனா எகிப்தியருடைய குடும்பத்திலே சாவு இருந்தது. இது பைனல் ப்ளோ. ஆண்டவர் கடைசியாக அடி கொடுக்கும் பொழுது நோ எஸ்கேப், அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. நோ ரெக்கவரி. தண்ணி வந்து ரத்தமா மாறிட்டு அது ரெக்கவரி ஆயிடுச்சு. திருப்பி அந்த ரத்தமா மாறின தண்ணி தண்ணியா மாறிச்சு. இப்படி 9 பிளேக்ஸ் வந்து அங்க வாதைகள் வந்தது. மோசே கட்டத்துல ஜெபிக்கும் பொழுது ஆனர் வாதைகளை எடுத்து போடுகிறார். ரெக்கவரி வானது. ஆனா இதுக்கு ரெக்கவரி கிடையாது. தலைப்பிள்ளைகள் செத்து போச்சு, திருப்ப உயிரோட வருமா? இல்ல. உலகத்துக்கு ஆண்டவர் கடைசியா விதமான பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறார். ஏனென்றால் காட்ஸ் மெர்சி. இப்பொழுது கர்த்தருடைய இரக்கம் இருக்கும் பொழுது, ஒரு நாளில் அந்த டோர் க்ளோஸ் ஆகும் பொழுது ஜனங்கள் வந்து உலகத்தின் மக்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்பொழுது ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். இப்பொழுது கதவு திறந்திருக்கிறது. ஆனா கடைசியா கதவு அடைபடும் பொழுது அங்கே மழையானது அங்கே பொழிந்தது. நோவா பேழையின் கதவை கர்த்தர் அடைத்து விட்டார். எஸ்கேப் ஆக முடியாது. ஒருத்தராயிலும் எஸ்கேப் ஆக முடியாது. உலகத்துக்கு ஆண்டவர் அழிவுக்கு ஃபயர் வைத்திருக்கிறார். அன்னைக்கு வாட்டர், இன்னைக்கு ஃபயர். ஃபயர் அங்கே ஆயத்தமாய் இருக்கிறது. அட்டாமிக் ஃபயர் ஆயத்தமாய் இருக்கிறது. ஜனங்கள் ஒருவராயிலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யபானங்களும் சேனைத்தரங்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர்கள் யாவரும் பர்வதங்களிலும் கண்மலையின் குகையிலும் ஒளிந்து கொண்டு கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி நீங்கள் மேல் விழுந்து ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் சிங்காசன் மேறிவிட்டிருக்க முகத்துக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினால் வந்தது யார் நிலை நிற்கக்கூடும்? 6 முத்திரையில நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் அவங்க தப்பிக்க முடியாது. எகிப்துக்கு எப்படி அழிவு வந்ததோ அதே போலதான் அழிவு இந்த உலகத்துக்கு வரதால உலகத்து மக்களோடு ஆண்டவர் அப்படி டீல் பண்ணுகிறார். அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், அவங்களுக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கிறார். ஆனா அவங்களுடைய இதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவங்க வந்து அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால நம்ம பார்க்கும் பொழுது சாஃப்ட் டிஸ்டிங்ஷன் இருக்கிறது. நமக்கும் தேவன் அவிசுவாசிகள். இப்ப யாரும் அவிசுவாசி, நம்ம கூட என்ன வேலை செய்யலாம், நமக்கு வந்து ஏதோ நிறைய காரியங்கள ஹெல்ப் பண்ணலாம், ஆனாலும் அவன் அவிசுவாசி, அவனுக்கு அழிவு இருக்கு, நமக்கு வந்து எஸ்கேப் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் வாழ முடியாத சூழ்நிலை வரும் பொழுது இதோ என்ன செய்தால் ஆண்டவன் நம்ம வந்து மேல எடுத்துக் கொடுக்கிறார். பார்வன் முதல்ல கோசைன்ல அவங்க வந்து நல்லா தான் வாழ்ந்தாங்க, எல்லா வசதியும் யோசேப்புக்கு இருக்கும் பொழுது கிடைத்தது, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட் கிடைத்தது, எல்லாமே இலவசமாய் கிடைத்தது, அந்த ஜனங்களுக்கு அதிக மதிப்பு இருந்தது. ஏனென்றா இவங்க யோசேப்பு குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு மதிப்பு. யோசேப்பு எகிப்தை காப்பாற்றினார், அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க. பின்பு யோசேப்பு மரித்த பிறகு அந்த மதிப்பு மரியாதை போச்சது, அவங்களை அடிமையாக மாறினார்கள். இது அவங்களுக்கு இப்பொழுது என்ன செய்தால் தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது, எகிப்தில் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்களுக்கு வந்து இதோ வைக்கோல், அங்க வந்து செங்கல் இருக்கிறதுக்கு வைக்கோல் சேர்க்கிறாங்க, அந்த காலத்தில் அப்படி அறுத்திருக்காங்க. இப்பொழுது வைக்கோல் கொடுக்க முடியாது, நீங்க போய் சேகரிச்சுட்டு வாங்க, நீங்க சேகரிச்சுட்டு வந்து என்னாலும் எவ்வளவு கணக்கு கொடுக்கணுமோ அதே கணக்கு செங்கல் அறுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வாழ முடியாத ஆயிப்போச்சு. திரும்ப அவங்க செங்கல் அறுக்க போகல, ஏன்னா அறுக்க முடியாது, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது வாழ முடியாதுன்னு ஒரு சூழலை வரும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு அங்க விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா. அதே போல எல்லாம் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்பிரிட், ரிலிஜியஸ் ஸ்பிரிட், டெமானிக் ஸ்பிரிட், ஃபெயில் ஹார்ட்ஸ் ஆனது ரொம்ப பவர்ஃபுல்லா வரும் பொழுது, உலகத்தில் வாழ முடியாத சூழலை ஏற்படும் பொழுது நம்மள ஆண்டவர் மேல எடுத்துக்கோ. எத்தனை பேர் விசுவாசி? இவ்வளவு நேரம் நம்ம இந்த எகிப்தியர்களுக்கு வந்த பனிஷ்மெண்ட் சொன்னேன், இப்பொழுது சால்வேஷன் ஆஃப் இஸ்ரேல குறித்து பார்க்க போறோம். அந்த 52 வசனத்தை வாசிக்கலாம். 52
நம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தை போல் கூட்டிக் கொண்டு போய்,
அவர்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணினார். அவங்ககிட்ட எப்படி டீல் பண்ணுகிறார், அடி மேல அடி அவங்க கொடுக்கிறார், கடைசியில் டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் அங்க வருகிறது. இவங்களுக்கு என்னன்னா ஆடுகளை போல, he made his own people to go forth like sheep and guided them in the wilderness like a flock. இத மந்தைய போல அவர் வந்து அவர்களை வழி நடத்துகிறார், வனாந்திரத்திலே வழி நடத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இது ஒரு காட்ஸ் கிரேஸ், காட் சாவரின் கிரேஸ். We are separated people. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் செப்பரேட் பண்ணுகிறார். ஆபிரஹாம் அவருடைய தாப்பனாய் இருக்கிறார், ஆபிரஹாமின் சந்ததியை சேர்ந்தவர்கள். இன்விசிபிள் காட் பிலீவ் பண்றாங்க, காணக்கூடாத தேவன், அவங்க விக்கிரகத்தை வச்சு வழிபடுறாங்க. இவங்க வந்து காணக்கூடாது, நம்ம சர்ச்சில் எந்த விக்கிரமும் கிடையாது, மாதா சிலையும் கிடையாது, எந்த விக்கிரமும் கிடையாது. இந்துஸ் வந்து விக்கிரங்களை வழிபடுகிறவர்கள், ஒரு நாளில் அந்த விக்கிரகம் அவர்களை ரட்சிக்காது. நமக்கு விக்கிரபாவம் கிடையாது, நம்ம தேவன் இன்விசிபிள் காடாயிருக்கிறார், காணக்கூடாத தேவனாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
ஆமென்.
காட் இஸ் ஸ்பிரிட், நம்ம ஆவியாயிருக்கிற தேவனை ஆராதிக்கிறோம், ஆனால் அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இதோ ஜலர் வந்து தங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, பிலீவ் இன் தெம்செல்ஸ், தன்னம்பிக்கை அவசியம்தான், ஆனா வந்து நம்மையே நம்ம நம்ப கூடாது, நம்மளால எல்லாமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னால இருந்து இவங்களால ஒன்று செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, இப்படி வந்து அவங்கள நம்பிக்கை வச்சு அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, அவங்களுடைய உதவி தேவைன்னு சொல்லி அவங்கள நம்பி இருக்கும் பொழுது அந்த ஃப்ரெண்டு தான் அவனுக்கு காடு. ஏனென்றாலும் அவன் நம்பிக்கை ஃப்ரெண்டு மேல இருக்கிறது. அதே போல என்ன செய்தால் தன் மேல நம்பிக்கை வச்சு நான் செய்திருவேன், நான் செய்திருவேன், நான் எல்லாத்தையும் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் தன்னையே காடா மாற்றிக் கொள்ளுகிறான். சிலர் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், தேவன் இல்லை என்று மதியேடன் தன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் என்று பைபிள்ல நமக்கு போட்டிருக்கிறது. ஆனா நம்ம வந்து கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஜெபக்கூடத்துல பண்ண மாதிரி, பிரசங்கம் பண்ண மாதிரி, தாழ்மைன்னா என்ன, அவரால் அன்றி நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, அவர் தரலன்னா நம்ம எதையும் பெற முடியாது. டெய்லி அறிக்கைதான், உம்மாலண்டி நான் இந்த காரியெல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கிறேன், ஆனா நீர் கிரேஸ் தரணும், என்னுடைய புரோகிராம் எல்லாம் நம்ம சொல்லுறோம், ஆனா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசத்தோடு நம்ம சொல்லுறோம். அவர் வாய்க்க பண்ணலன்னா ஒன்னு கூட செய்ய முடியாது. அதே போல அவர் நமக்கு ஒரு பொருளை தரலன்னா, ஐஸ்வர்யத்தை தரல, சுகத்தை தரலன்னா நம்மளால பெற முடியாது, அவர் தந்தாதான் கிடைக்கும். எல்லாமே அவர் தந்தாதான் கிடைக்கும். இந்த அடிப்படை விசுவாசம் தான் தாழ்மை. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயன்ற பயன்னா என்ன அர்த்தம் என்றால், இன்னைக்கு நம்ம பைபிள் படிச்சோமா, இன்னைக்கு ஜெபிச்சோமா, இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை ஏதாவது செய்தோமா, இதெல்லாம் யோசிக்கும் பொழுது அதுதான் நமக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை. நம்ம ஜீவம் பண்ணலையே, பைபிள் படிக்கலையே, அப்படி செஞ்சா அறிக்கை பண்ணும், நாளைக்கு ஆண்டவரே செய்யறேன், இன்னைக்கு மன்னிச்சிரும், ஆண்டவர் இறக்கமா இருக்கிறார். புது வருஷம் வரப்போகுது, நான் புது வருஷத்துல இருந்து நான் பைபிள் படிச்சு ஜெபிப்பேன் அப்படின்னு சிலர் சொல்லிக் கொள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷத்தையும் செய்ய மாட்டாங்க, அதுக்கப்புறம் அடுத்த புது வருஷத்துக்கு சொல்லுவாங்க. புது வருஷத்துல இருந்து செய்யணும்னா இன்னையில இருந்து செய்யி, இன்னையில இருந்து பைபிள் படிச்சு இன்னைக்கு இருந்து ஜெபம் பண்ணா புது வருஷத்துக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குது. இப்ப செஞ்சிட்டோம்னா என்ன செய்யணும் என்றால் அது கண்டினியூ ஆகும். நான் 1ஆம் தேதி வரட்டும், 1ஆம் தேதி 4ஆம் தேதி முடிச்சுட்டு தூங்கிட்டு கிடப்போம், எழும்ப முடியாது, அப்ப பைபிள் படிக்க முடியாது, ஜெபிக்கும். 1ஆம் தேதியே மீறிடுவாங்க, சொன்ன பொருத்தனையே மீறிடுவாங்க. பிறகு அடுத்த நாள் காலையில எழும்புக்கு நேரம் ஆகும், மெதுவா காப்பி குடிச்சிட்டு அப்படியே பேப்பர் வாசிட்டு அங்கிங்க போயிட்டு இப்படிதான் மனுஷன் வந்து வாழ்நாளெல்லாம் வீணாக்கிறோம். புது வருஷம் இல்ல, இன்னைக்கே நாளையில இருந்தே நம்ம செய்வோம். ஆனா புது வருஷத்துக்குள்ளதான் இப்ப ரிகர்சல் பண்ணி பார்ப்போம், இப்ப வந்து அதை ஒத்திக வச்சு பார்ப்போம், அது பிறகு அது கண்டினியூ ஆகும். அது 1ஆம் தேதி வரட்டும், இப்பொழுதே ரச்சடி நாள், ஹல்லேலூயா, இப்பொழுதே அனுகிரக காலம்,
ஆமென்.
ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. கோசைன்னு ஒரு நல்ல இடமா தான் இருந்துச்சு, இப்பொழுது கோசைன் அவளுக்கு நல்ல இடம் இல்லை, அது பிளேஸ் ஆஃப் பாண்டேஜ், அது அடிமைத்தனத்தின் வீடா மாறிவிட்டது. யோசேப்பு இருக்கும் வரைக்கும் ஹோசே நல்ல நேர்ந்தான், இப்ப யோசேப்பு மறிச்ச பிறகு அது ஹவுஸ் ஆஃப் பாண்டேஜ், பிளேஸ் ஆஃப் பாண்டேஜ், அதை விட்டு அவங்க வெளியே வர வேண்டியதா இருக்கிறது.
ஆமென்.
தேவன் தம்முடைய ஜனங்களை வந்து துரத்தல, போங்கன்னு துரத்தல, அவருடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. God did not drive his people out of Egypt, he led them. பைபிள் என்ன போட்டுருக்கு, மந்தைய போல நடத்துகிறார். நம்மள ஆண்டவர் துரத்துறது இல்ல, நம்மள ஆண்டவர் கட்டாயப்படுத்துறது இல்ல, நம்ம வந்து சந்தோஷமா அவர்கிட்ட வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.
ஆமென்.
Delight himself in God. God is exciting, exceeding joy. ஆண்டவர் தான் நமக்கு சந்தோஷம். ஆண்டவர் அவருடைய சிந்தையில் நம்மளை கொண்டிருக்கிறார். இம்மட்டும் ஆண்டவர் எவ்வளவு நடத்தி கொண்டு வருகிறார், இதோ நமக்காக எவ்வளவு பிளஸிங் வச்சிருக்கிறார். இந்த உலகத்திலேயும் இந்த மலாந்தரத்திலேயும் ஆண்டவர் நடத்துவார், முடிவில் நாங்கள் சேரப்போறோம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இப்படி டெலைட் இன் காட், நீங்கள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்ற காரியங்களில் வந்து நமக்கு மகிழ்ச்சி இல்லை, அதெல்லாம் குறைவானது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலனாக இருக்கும். ஆமென். அதனால தேவன் தம்முடைய ஜனங்களை துரத்தாதபடி, அவர்களை கட்டாயப்படுத்தாதபடி அவர் வந்து அவர்களை வழி நடத்துகிறார். வில்லிங்லி அண்ட் கிளாட்லி, மனப்பூர்வமாக சந்தோஷமாக நம்ம அவரை பின்பற்றுகிறோம்.
ஆமென்.
எகிப்து வந்து பிளேஸ் ஆஃப் மிசரி, இது அது துன்ப நிறைந்த ஒரு இடம், பிளேஸ் ஆஃப் பாண்டேஜ். உலகத்தினுடைய சந்தோஷங்கள் எல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். ஹல்லேலூயா. முடிவில் அது மாயையா இருக்கிறது, அது வந்து வெறுமையாக இருக்கிறது. பேப்பர்ல நம்ம எவ்வளவு காரியங்களை வாசிக்கிறோம், இது அநேகர் வந்து வஞ்சிக்கப்பட்டு அவங்களை மற்றவங்க ஏமாத்தி கடைசியில் அவங்களை வந்து வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சீர்கட்டு போறத, வேதனைப்படுறத நம்ம பார்க்கிறோம். அதனால அருமையான உலகத்தின் சந்தோஷங்கள் எல்லாமே மாயை, அநித்தியமான பாவ சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலனாயிருக்கும்.
ஆமென்.
அதனால பாருங்க, இவங்க எல்லாம் ஒரு காலத்துல வாண்டரர்ஸா நம்ம இருந்தோம், நாடோடிகளாக இருந்தோம், அலைப்புண்டு திரிந்தோம், இப்பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கிடைத்திருக்கு. ஆமென்.
ஆமென்.
நமக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ கொடுத்துட்டாரு, இப்ப அங்கெங்க ஓட வேண்டிய அவசியமே இல்லை, அங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கும், அவர் பேசுறார், இவர் பேசுறார், இப்ப எங்கேயும் ஓட முடியல. நமக்கு ஒரு சர்ச் இருக்கு, நமக்கு ஒரு மெசேஜ் இருக்கு, நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, இதுல நமக்கு சாட்டிஸ்பேஷன். இந்த சாட்டிஸ்பேஷன் இல்லாதவங்க தான் அங்கெங்க ஓடுவாங்க. நமக்கு போதுமான அளவுக்கு ஆண்டவர் எல்லாமே தாரார், ஆவிக்குரிய காரியங்களை தாரார், ஏன் நம்ம அங்கெங்க ஓடணும்? நம்முடைய ஆத்மா வந்து இன்னைக்கு திருப்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது.
ஆமென்.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வந்து வழி நடத்துகிறார். வழி நடத்துகிறார்னா என்ன அர்த்தம், அவர் முன்னால போறாரு, இவங்க பின்னால வர்றாங்க. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. பாஸ்டருக்கும் மற்ற வேலைக்குள்ள வித்தியாசம் நான் சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர்னா அவர் ஜோம் பண்ணாம அவர் பயில் படிக்காம அவர் வந்து எப்படி வந்து மற்றவங்களை பயில் படின்னு சொல்ல முடியும்? அவர் வார்த்தையை கடைப்பிடிக்காம எப்படி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? மற்ற ஒரு ஜாப்னா நீங்க போறீங்க, வேலை செஞ்சுட்டு வரீங்க, சம்பளம் கிடைக்குது. இது அப்படி கிடையாது. இந்த ஜாப்புக்கு வரணும்னா முதல்ல நம்ம கடைப்பிடிக்கணும். பயில் படிக்க கஷ்டமா இருக்கு, ஜெபிக்க கஷ்டமா இருக்குன்னா ஊழியம் செய்ய முடியாது. ஆத்துமாவளுக்காக ஜெபிக்க மனசு இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. அதனால இது வந்து நம்ம ஆவிக்குரிய எக்ஸசைஸ் பண்ண வேண்டும். அதே போல நம்ம மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னா முதலாவது நம்ம கடைப்பிடிக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னாடியே நடந்தார். அவர் மேய்ப்பனா இருக்கிறார். மேய்ப்பன் முன்னால போகும்போது ஆடுகள் பின்னால வருகிறது. மந்தை போல அவளை வழி நடத்தினார். கர்த்தர் மேக சம்பத்தினாலும் அக்கினி சம்பத்தினாலும் கர்த்தர் அவளுக்கு முன்னே சென்றார். இவர்கள் அவரை ஃபாலோ பண்ணினார்கள்.
ஆமென்.
இவங்களை எப்படி ஜென்டிலா நடத்துறாரு, அவங்களை எப்படி நடத்துறாரு? மந்தையை போல நடத்துகிறார். நாய் என்ன செய்யும்? அது அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கும். நாய் சிலர் வளர்க்கிறவங்க, நாய் வந்து நன்றி உள்ளது, நாய் வந்து எஜமானுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாய் வந்து மந்த மந்தையா வராது. நாய் வந்து அங்கெங்க சுத்திக்கிட்டு இருக்கும். அதான் ஜெனரல் அவனுடைய அந்த ஓனர் வந்து என்ன ஜெனரல் அந்த எஜமான் விசில் அடிச்சானா அது எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். அதனால விசில் அடிச்சா நாய் ஓடி வரும். அப்படிதான் அதுக்கு புத்திய ஒளிய. ஆனா இந்த ஆடு அப்படி கிடையாது. ஆடுக்கு வந்து ஒரு மேய்ப்பன் வழி நடத்தினா அது மந்த மந்தையா அது அப்படியே போயிட்டே இருக்கும். இதே போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மந்த மந்தையா 12 tribes 12 கோத்திரத்தாரையும் மந்த மந்தையா வழி நடத்தினார். இது அவங்க வந்து ஃபிளாக்கா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க டாக் அல்ல, அவங்க ஃபிளாக். அவங்க வந்து மந்தையாக இருக்கிறார்கள். மந்த வந்து என்ன செய்யும் என்றால் அது எல்லா ஆடுகளும் ஒன்னோட ஒன்னு போகும், ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இருக்கும். அதே போல ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்னஸ் தருகிறார். ஹல்லேலூயா. லவ் ஒன் அனதர், அசோசியேட் வித் ஈச் அதர். ஒருவரோடு ஒருவரை நம்ம ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை அவங்கள்ட்ட ரொம்ப ஃபெல்லோஷிப் வைக்க முடியாட்டாலும் அவங்களுக்கு நமக்கு சமாதானம் இருக்கும். இதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். சிலர் வந்து விரோத மனப்பான்மையா இருப்பாங்க. அவங்களும் இவங்களும் ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது அவங்க தெரிஞ்ச தப்ப ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் விரோதமா மாறின பிறகு சின்ன சின்ன தப்பையும் கண்டுபிடிப்பாங்க. இவ்வளவு நாளும் கண்டுபிடிக்கல, இப்ப கண்டுபிடிக்கிறாங்களே, ஓஹோ இவங்களுக்கு விரோதம் இருக்குது, இவ்வளவு நாளும் ஒன்னும் சொல்லலையே, இப்ப என்ன சொல்றாங்க? அது ஒரு விரோத மனப்பான்மை. இது நல்ல ஒரு பழக்கம் கிடையாது. தப்பு வந்து நம்ம நேசித்த மக்களா இருந்தாலும் அவங்க தப்பு தப்புன்னு தான் சொல்லணும். அவங்க நேசிக்கிறவனு சொல்லி அவங்கள மூடி மறைக்க கூடாது. அல்லது விரோதி அவங்களுக்கு விரோதம் வந்துட்டுனா சும்மா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்க கூடாது. இது நம்முடைய சுபாவம் தீய சுபாவம் என்பதை வெளிப்படுத்துது. நம்முடைய சுபாவம் சரியில்லைன்னு வெளிப்படுத்துறது. அவங்களோடு நம்ம சமாதானமா இருக்கணும், எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அவங்களை மைன்யூட்டா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு பிரவேசி இருக்குது, அவங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அறியணும்னு நினைக்க கூடாது. அவங்க வீட்டு காரியங்கள், அவங்களுடைய சொந்த காரியங்கள் எல்லாம் நம்ம தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டு எதிர் வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. உங்க வேலையை நீங்க செய்யுங்க, அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரவேசி இருக்குது, அதுல ஏன் போய் நம்ம குறுக்கிடுறது? இது ஒரு நல்ல சுபாவம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஹீலிங் தரணும், ப்ராஸ்பிரிட்டி தரணும். பாஸ்டர் ஜோ பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கணும். யாரும் கெட்டு போது ஆண்டவர் சித்தம் அல்ல. அதனால சத்துக்களையே நேசிங்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் மந்தையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. மந்தை வந்து ஒன்றோடு வந்து ஐக்கியப்பட்டிருக்கிறோம். We are enjoying fellowship. Hallelujah. We love the same Savior. இயேசுவை நம்ம நேசிக்கிறோம், அதே போல நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம். அவங்களை ஆண்டவர் வந்து ஒரு ஃபெல்லோஷிப்ல கொண்டு வருகிறார். பல இடங்களிலே செதறி இருந்த அவங்களை எல்லாத்தையுமே ஆண்டவர் ஒன்று சேர்த்து அவர்களை வந்து கோசேனில் இருந்து அவர்களை வழி நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் மலாது என்ன செய்கிறார்? The Lord brings his people out from the world. உலகத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். எங்க கொண்டு வர? அவர்கிட்ட நம்மளை சேர்க்கிறார். Brings them to himself. ஆண்டவர் நம்மை வார்த்தையில கொண்டு சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் புல்னஸா பேடா இருக்கிறார். அதன் பின்பு ஒருவருக்கொருவர் ஃபெல்லோஷிப், ஃபெல்லோஷிப் வித் ஒன் அனதர். நம்ம எல்லாருமே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஃபெல்லோஷிப் வித் ஒன் அனதர். ஹி கைட்ஸ் தம் டு எ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். அதன் பின்பு இளைப்பாறுதல் தேசத்துக்கு நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நாலு காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். உங்களை உலகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கிட்ட உங்களை சேர்க்கிறார். பின்பு ஒருவரோடு ஒருவர் நம்ம ஐக்கியப்படுத்தி கடைசியா நம்மளை வந்து அந்த லேண்ட் ஆஃப் ரெஸ்ட் கார்னர் கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் செய்தார். பிளஸட் ரெஸ்டிங் பிளேஸ், அங்கே ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது. எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகும்பொழுது ரெஸ்டிங் பிளேஸ் அவங்களுக்கு. இளைப்பாறுதலின் தேசத்துக்கு வழி நடத்தினார். நமக்கு வந்து இங்க இளைப்பாறுதல் ஸ்தலம் இல்லை, நமக்கு மேல இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம அந்த வனாந்திரத்தின் வழியாக நடத்தும் பொழுது அங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறால், காலையில் எழுந்தினா நம்ம கூடாரத்தை சுத்தி இதை மண்ணா பெய்திருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம தாகத்துக்கு வந்து கன்மலையின் தண்ணீர், ஹல்லேலூயா, பியூர் வாட்டர், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், 100% பியூர் வாட்டர். அந்த கண்மலையிலிருந்து அவ்வளவு தண்ணீர் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். இது அவருடைய பாதங்கள் வீங்கவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் பழசாக போகவில்லை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எந்த கிளீனிங் கிடையாது, டாக்டரும் கிடையாது. அவங்களுக்கு ஆண்டவர் அவிதமான ஹெல்த் தந்தார். இது அவங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடலை. ஆமே. சிலர் வந்து ரொம்ப ஐஸ்வர்யமா இருப்பாங்க உலகத்துல, இந்தியாவில் பெரிய பணக்காரம்மா, அவன் எத்தனையோ கோடி வந்து கடன் வாங்குவான், வேற கடனை கொடுக்க முடியாம நாட்டை விட்டு ஓடுவான். அவன் இவ்வளவு பெரிய பணக்கார ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறான்னா அதுக்கு மேல அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு மேல கடன் வச்சிருப்பான். இத்தனை 1000 கோடி, அத்தனை 1000 கோடி இருக்குமா, அப்ப எப்படி பணக்கார? ஏனென்றால் அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு மேல கடன் வச்சிருக்கிறான், பேங்க்ல கடன் கொடுக்க முடியாதபடி நாட்டை விட்டே அவன் ஓடுறான். அவன் எப்படி பணக்காரனா இருக்க முடியும்? உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால், குறைந்த வருமானத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு கடன் இல்ல, இதோ கொஞ்சம் சேவிங் இருக்குன்னா நீங்க தான் பணக்காரங்க. மல்லையா பணக்காரன் கிடையாது, நீங்க தான் பணக்காரன். அம்பானி பணக்காரன் கிடையாது, நீங்க தான் பணக்காரங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுது, உங்களுக்கு குறை இல்ல. இதோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்தும் பொழுது ஒரு குறையும் இல்ல, எல்லாமே அவங்க தான் ஐஸ்வர்யவான்கள். அவ்விதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர முடியும், இதை எல்லாருக்கும் அவர் கொடுக்க முடியும். கர்த்தர் அவர் மேல நம்பிக்கை வைக்கிற யாரையும் அவர் புறக்கணிப்பதில்லை. ஆமேன். 40 இயர்ஸ் அவங்களை ஆண்டவர் அற்புதமாக வழி நடத்தினார். ஆமேன். எந்த வாக்கு தத்தத்தையும் அவர் நிறைவேற்றாமல் போக மாட்டார். அவர் ஒரு வாக்கு தத்தம் செய்கிறார் என்றால் அவர் நிறைவேற்ற அதை வல்லவராய் இருக்கிறார் அவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அதனால நம்முடைய ஃபெய்த் என்ன? அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி ஜீவிப்பது. ஆமென். அந்த ப்ராமிஸ் வேர்ட் அவர் நிறைவேற்றுவாரா? கண்டிப்பா நிறைவேற்றுவார். நான் கடந்த நாளில் என்ன சேர்ந்தால் என்னுடைய சந்ததியை குறித்து யோசித்தேன். என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவங்களை குறித்து எனக்கு அதிக பாரம் வந்தது. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, பேர பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்த் வேணும், அவங்க நல்ல மாதிரி ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணும், உலகப்புறமாகவும் அவங்க நல்ல மாதிரி வாழணுமே, ஆண்டவரே என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சார். நான் வழக்கமா படிக்கும்பொழுது எத்தனையோ முறை அந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன், ஆனா அந்த வசனம் என்னோடு பேசல. ஆனா இப்பொழுது அந்த விதமான ஒரு சூழ்நிலையில இருந்து அந்த பைபிளை படிக்கும்பொழுது வசனம் தந்திருக்காரு, உன்னுடைய பிள்ளைகள் உன் சந்ததியை குறிச்சு இப்படி ப்ராமிஸ் வேர்டு இருக்கு, இப்படி உனக்கு ப்ராமிஸ் வேர்டு இருக்குது பைபிள் இருக்குன்னு. அந்த வசனம் எத்தனையோ வருஷம் பைபிள் வசித்தாலும் எனக்கு அது முக்கியமான வசனமா தெரியல. ஆனா இப்பொழுது நான் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த வசனத்தை காமிக்கும் பொழுது எனக்கு என்ன, அது மேல ஒரு இழைப்பாறுதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி வசனம் சொல்லி இருக்கிறார், அதை எப்படினாலும் நிறைவேற்றுவார். நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ஆவிக்குரிய பரமா இருக்கணும், ரேப்சர்ல பங்கு பெறணும். அது அறகுறையா இருக்கக்கூடாது, அது வீக்கரா இருக்கக்கூடாது, அது ஃபூலிஷா இருக்கக்கூடாது. இப்படியா நான் பாரப்பட்டு நான் ஜெபிக்கிறேன், அது கைவிடப்படக்கூடாது. இவ்விதமாக ஜெபிக்கும் பொழுது இதை கர்த்தர் ஒரு வசனத்தை காமிச்சுக்கிறார். இப்ப என்னுடைய ஃபெய்த் அது மேல இழைப்பாடும் பொழுது கொஞ்சம் பாரம் குறைஞ்சு விட்டது. இதே போலதான் நமக்கு ஆண்டவர் ஒரு சூழ்நிலைக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் வேர்டை காமிக்கிறார். அந்த வேர்டு நமக்கு வந்து ஃபிளாஷ் ஆகுது, அது நம்ம கூட பேசின மாதிரி இருக்கும். அந்த வேர்டு நம்ம கூட பேசுன மாதிரி இருக்குது. அப்ப கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. உங்களுக்கு தான் அது தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. உடனே அந்த வேர்டை நீங்க பண்ணி நான் அதை டேட்டு டைம் போட்டுருவேன், எந்த டேட்ல எந்த டைம்ல ஆண்டவர் அதை காமிச்சார் அது பைபிள்ல டேட்டு டைம் போட்டு வச்சிருப்பேன். பின்பு நான் படிக்கும் பொழுது அதை நினைப்பேன். எனக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை வரும்பொழுது, கவலை வரும்பொழுது உடனே அந்த வேர்டை நினைச்சு ஆண்டவர்கிட்ட அந்த வேர்டை ரிமைண்ட் பண்ணுவேன். இப்படிதான் நம்ம ஜீவிக்கணும். இதுதான் விசுவாச ஜீவி, இதுதான் அவருடைய வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம், அவருடைய ப்ராமிஸ் மேல இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். அந்த ப்ராமிஸ நம்பி நம்ம ஜீவிக்கிறோம். இதோ அவரது 40 வருஷமாக மந்தையை போல வழி நடத்தினார். மந்தையை போல வழி நடத்தி அவருடைய ப்ராமிஸ் வேர்ட் ஆண்டவர் நிறைவேற்றினார். அது மாத்திரமல்ல, எங்க ஜோசுவாவை கொண்டு வருகிறார். அந்த ஜோசுவாவை கொண்டு வந்து ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. அவன் சீட்டு போட்டு அந்த 7 ஜாதிகளை துரத்தி ஜெயித்து சீட்டு போட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் இடத்தை பங்கு வைத்து கொடுத்தான். அமேன்.
என்னுடைய
சுதந்திர நதிக்கு அப்பால் இருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் பியாண்ட் ஜோர்டன். ஹல்லேலூயா. நமக்கு அங்க இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அந்த இன்ஹெரிஷன் வந்து அந்த லேண்ட் ஆஃப் ரெஸ்ட். ஹல்லேலூயா. எட்டர்னல் ரெஸ்ட். பல்லவத்தில் போய் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்லவத்தில் நம்ம பழி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்லவத்தில் போயிட்டு நம்ம சுவிசேஷத்தை ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பல்லவத்தில் நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்காக கவலைப்பட வேண்டாம், எந்த பயமும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால அங்க ஒரு சந்தோஷம் தான். அந்த சந்தோஷம் எப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் ஹரிக்கேன் லைட் தான் இருந்துச்சு. இந்த வளத்திலாக 3 தெருலையும் கரண்ட் கிடையாது. எல்லாரும் வீட்லயும் டப்பா லைட் தான். 50 பைசாக்கு டப்பா லைட். 50 ரூபாய்க்கு மண்ணெண்ணை வாங்கி ஊத்தினா போதும். அதெல்லாம் ரொம்ப சீப் இன்னைக்கு. அதெல்லாம் ஒரு டப்பா லைட்டை வாங்க வேண்டியதுதான். இதுல எல்லாருக்கு தெரிஞ்ச மண்ணெண்ணை ஊத்த வேண்டியதான். குப்பு குப்புன்னு புகை போடும், மூக்குல தான் எல்லா புகையும் போகும். அப்படிதான் எல்லாரும் ஜீவிச்சாங்க. இது என்னன்னா 40 வருஷத்துக்கு முன்னதாக. அதனால நானும் அப்படித்தான் ஜீவிச்சேன். அந்த டப்பா லைட் தான். இவ்விதமா இருக்கும்பொழுது இப்போ நமக்கு லைட் எப்படி இருக்கு பாருங்க. டியூப் லைட் எல்லாம் எடுத்துட்டு இப்ப வேற மாதிரி லைட் போட்டோம். இது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அதுலயும் சந்தோஷமா தான் இருந்தோம். தலையணை கிடையாது, கை தான் தலையணை. கையை தான் தலையணை வச்சு படுத்து தூங்கணும். இவ்விதமாக இருந்த பொழுது அதில் ஒரு காலத்தில் அதுலயும் திருப்தி இருந்தது, அதுலயும் சந்தோஷம் இருந்தது. ஆனா இப்போ அதை விட மகிழ்ச்சி வேற. ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி வேற, இந்த லைட் வேற. ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இது வந்து ஒரு பகுதி தான். ஆனா அங்க வந்து ரொம்ப இதா இருக்கு. நமக்கு எப்படி நீ சொல்ல தெரியாது. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாத இருந்தவங்களுக்கு கரண்ட்னா என்னன்னே தெரியாது. அவங்க வந்து இப்ப உயிரோட வந்து இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும். இதோ அவங்களால நம்ப முடியாது. அதே போலதான் நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கும் பொழுது அங்க போனா அந்த சந்தோஷத்தை நம்மளால வர்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் அங்க வந்து இதெல்லாம் சாப்பாடு இல்ல, அது இல்ல, இது இல்ல, அங்க மேரேஜ் இல்ல, அதெல்லாம் இல்ல இல்லன்னா அது என்ன சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த சந்தோஷம் ரொம்ப அட்வான்ஸ். அது நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அது இதை விட கிரேட்டர் அங்க ஜாய். ஹல்லேலூயா. அந்த ஜாய் தான் எட்டர்னல் ரெஸ்ட். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்ச காலம் நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளையும் நம்ம பிரயோஜனப்படுத்துறோம்னா கர்த்தருக்காக ஜீவித்த இங்கேயும் நமக்கு ஆசீர்வாதம், அங்கேயும் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறக்கல. அவங்கள அவர் செப்பரேட் பண்ணி அவங்கள அதிசயமா வழி நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கோசேனில் அவங்க குடிசையில ஜீவிச்சார்கள். ஆளோட்டிகளை அடிச்சு வேலையாவினார்கள். இவ்விதமான இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டு கொண்டு செல்ல மனாந்திரத்துக்கு கொண்டு செல்கிறார். அதே போல நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். இப்பொழுது நம்ம ரட்சிப்பின் சந்தோஷம். இப்பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் அதை விட ஒரு அட்வான்ஸ். அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதான் எட்டர்னல் ரெஸ்ட். ஹல்லேலூயா. அங்க பாலும் தேனும் தெளிக்கப்படுறதுல ஓடுது. அவ்வளவு செழிப்பான தேசம். அங்க கட்டாத வீடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த நாகரிகம் வேற. அந்த சந்தோஷம் வந்து வேற விதமான சந்தோஷம். ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. அந்த பிளேஸுக்கு கொண்டு செல்வதற்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம ஷவுட் வாய்ஸ்ல இருக்கிறோம். நம்ம எக்காலத்துக்காக காத்திருக்கிறோம். எக்கால சத்தம் வந்து நம்மளை மேல கொண்டு சொல்லும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் வந்து நல்லவராயிருக்கிறார். அதான் அவரை நினைச்சு பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியா இருந்தோம்னா அந்த மகிழ்ச்சிக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். ஆண்டவர் ஒரு ஜனத்தை விதமா வழி நடத்துறார். ஒரு ஜனங்களுக்கு பனிஷ்மெண்ட் மேல பனிஷ்மெண்ட் வந்து அது காஜா புயல் வருகிறது. இது அநேகர் போய் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. கடன் வாங்குறாங்க, வட்டி கடன் வாங்குறாங்க, கொடுக்க முடியல. அவன் மிரட்டுகிறான். கடத்தில இவங்க தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில மனம் போல போகிறார்கள். பின்பு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். நிம்மதி இல்லை. அரசியல்வாதிகளுக்கு நிம்மதி இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு போராட்டம் அதிகம். அதனால பாருங்க, எல்லாருக்குமே போராட்டம், நமக்கு மட்டும்தான் அப்படி இல்லை. இது அவங்களுக்கு அதிக போராட்டம். நமக்கு ஒரு வசனம் இருக்குது, நமக்கு இங்க வரும்பொழுது ஒரு பிரீச்சிங் இருக்கிறது, அது நமக்கு இழப்பாடுகளுக்கு கொடுக்கிறது. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே, அவங்களுக்கு கத்தர் இல்லை. ஏதோ அவர்கள் தங்களுடைய சுய முயற்சியை கொண்டு ஜீவிக்கும் பொழுது அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது, அவங்களுடைய சோல்ல ரெஸ்ட் கிடையாது, அவங்க மைண்ட்ல ரெஸ்ட் கிடையாது. இன்னைக்கு நமக்கு மைண்ட் ரெஸ்டா இருக்குது. ஹல்லேலூயா. என்னென்றால் அவருடைய வார்த்தை வந்து நமக்கு அந்த மன நிம்மதியை கொண்டு வருது, அவருடைய ப்ராமிஸ் வேர்டு நமக்கு கொண்டு வருது. பின்பு நம்ம எட்டர்னல் ரெஸ்டுக்கு போறோம். ஹல்லேலூயா. இதுதான் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆண்டவர் டீல் பண்றது டிஃபரெண்டா இருக்கு. நம்ம ஒரு மாதிரி டீல் பண்றாரு, அவங்கள வேற விதமா டீல் பண்றாரு. நம்ம தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. சாத்தான் இஸ் அவர் காட். சாத்தான் வந்து நம்முடைய தேவனா இருப்பான் என்றால் எகிப்தினுடைய அழிவில் எப்படி அழிந்தார்களோ அதே போல உண்டு. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய நம்பிக்கையா இருப்பார் என்றால், நம்முடைய சந்தோஷமா இருப்பார் என்றால், நம்முடைய கான்பிடன்ஸா இருப்பார், அவர் மேல நீங்க நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், எட்டர்னல் ரெஸ்ட், லேண்ட் ஆஃப் ரெஸ்டுக்காக நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம்.